ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி, மகாபாரதம், சில பயண குறிப்புகள். புவி தாங்கும் துருபதன் கண்ணினான். ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். பாஞ்சாலியை பணயம் வைத்த அந்த தருணத்தில் சபையினர் எவ்வாறு இருந்தனர் என்பதை வியாசர் மிகச்சில வரிகளில் படம் பிடித்து காட்டுகிறார். சபையோரான பெரியோர்களிடமிருந்து சீச்சி என்ற சொற்கள் வெளிப்பட்டன. ஜனமேஜய ராஜாவே அந்த சபையே கலங்கிட்டு அரசர்களுக்கும் பீஷ்மர், துரோணர், கிருபர் முதலியோர்க்கும் கண்ணீரும் வியர்வையும் உண்டாயின. விதுரர் தலையை பிடித்து கொண்டு உயிர் போனவர் போல தலை குனிந்து சிந்தித்து கொண்டும் சர்ப்பம் போல பெருமூச்செறிந்து கொண்டும் உட்கார்ந்திருந்தார். பாஹ்லீகன், சோமதத்தன், பிரதீப வம்சத்தாரைச் சேர்ந்த சஞ்சயன், அசுவத்தாமா, பூரிசிரவஸ், திருதராஷ்டிரன் புத்திரனாகிய யுயுட்சு ஆகிய இவர்களும் தலைகுனிந்த நாகங்கள் போல பெருமூச்சு எறிந்து கொண்டு பார்த்திருந்தனர். திருதராஷ்டிரன் மட்டும் மிக்க சந்தோஷத்துடன் ஜெயித்தாயிற்றா, ஜெயித்தாயிற்றா என்று பல முறை கேட்டான். எண்ணத்தை மறைக்கவில்லை. துச்சாசனன் முதலானவர்களுடன் கூட கர்ணன் மிக மகிழ்ந்தான். மற்ற சபையோரின் கண்களினின்றும் கண்ணீர் விழுந்தது. சபா பருவம், யூத பருவம், அத்தியாயம் 88, பக்கம் 280. கிசாரி மோகன் கங்குலி மொழிபெயர்ப்பில் 5 the words that were uttered by all the aged persons that were in the assembly. And the whole conclave was agitated, and the kings who were present there all gave way to grief, and Bhishma and Drona and Kripa were covered with perspiration, and Vidura, holding his head between his hands, sat like one that had lost his reason. He sat with face downwards, giving way to his reflections and sighing like a snake. But Dhritarashtra, glad at heart, asked repeatedly, "Hath the stake been won? Hath the stake been won?" and could not conceal his emotions. Karna with Dusasana and others laughed aloud, while tears began to flow from the eyes of all other present in the assembly. பீஷ்மரும் துரோணரும் கிருபரும் அஸ்வத்தாமனும் கண்ணீர் சிந்தவும் தலைகுனியவும் செய்தனர். இவர்களில் யாருமே தடுக்க முனையவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. மேலே குறிப்பிடப்பட்டுள்ளவர்களுள் பாஹ்லீகன் சந்தனுவின் அண்ணன், பீஷ்மருடைய பெரியப்பா, யுயுட்சு நூற்றுவரில் ஒருவராக கருதப்படுபவர். இவனையும் சேர்த்துதான் நூற்றுவர்களாகின்றனர் என்றாலும் காந்தாரியின் கர்ப்பகாலமான 2 திருதராஷ்டிரனை கவனித்து கொண்ட ஒரு வைசிய பெண்ணுக்கு பிறந்தவன் யுயுட்சு. இவன்தான் ஆரம்ப காலங்களிலேயே பீமனுக்கு பிரமாண கோடியில் விஷம் வைத்த செய்தியை தருமபுத்திரனுக்கு சொன்னவன். போர் மூண்டபோது பாண்டவர்களின் பக்கத்துக்கு வந்துவிட்டவர். இறுதியில் திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் கொள்ளி போட்டவர். சபையில் பீஷ்மர் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த பந்தயம் வைக்கப்பட்டதில் சம்மதமில்லை. ஆனால் அனைவருமே வாய்மூடி தலைகவிழ்ந்து கொண்டாலும் அவர்கள் யாருமே ஒரு வார்த்தையும் எதிர்த்து பேசவில்லை. காரணம், அங்கேதான் திருதராஷ்டிரன் வெகு சந்தோஷமாக ஜெயித்தாயிற்றா, ஜெயித்தாயிற்றா என்று கேட்டு கொண்டிருக்கிறானே. மகுடமே சூட்டப்படாத ஒரு பொம்மை சக்கரவர்த்தியின் எண்ண ஓட்டத்துக்கேற்ப அனைவருமே பேசாமல் இருந்தார்கள் என்றால் அந்த சபையை என்னவென்று சொல்வது? இந்த கட்டத்தில் கண்ணீரும் வியர்வையும் தோன்ற நிற்கும் பீஷ்மர் கூட அல்லவா இதற்கு பின்னால் பாஞ்சாலியின் கேள்விக்கு சமாதானம் சொல்ல முனைந்து தடுமாறுகிறார். இவ்வளவு பெரிய சபையில் பாஞ்சாலி இழக்கப்பட்டதும் விதுரன் மட்டும்தான் இந்த கருத்தை முதலில் சொல்கிறார். துரியோதனன் விதுரரிடத்தில் பாஞ்சாலி சபதத்தில் வருவதைப் போலவே, "வீடு பெருக்க வேண்டும், போய் பாஞ்சாலியை அழைத்து வாரும்" என்று சொல்லும்போது தர்மபுத்திரன், "தனக்கு சுதந்திரமில்லாத காலத்தில் அவளை பந்தயத்தில் வைத்திருக்கிறான் என்பது என் அபிப்பிராயம். தியூத பருவம், அத்தியாயம் 89 என்பது விதுரனுடைய நீண்ட பேச்சில் உள்ள வலுவானதும் பாரதி குறிப்பிடாமல் விட்டுவிட்டதுமான ஒரு கருத்து. இந்த வலுவான கருத்தை முதலில் சொல்பவள்
பாஞ்சாலியே என்று காட்ட நினைத்த காரணத்தாலோ என்னவோ பாரதி விதுரனுடைய பேச்சில் உள்ள இக்கருத்தை விட்டுவிட்டான். தனக்கு சுதந்திரமில்லாத காலத்தில் தர்மன் பாஞ்சாலியை பணயம் வைத்திருக்கிறான் என்றால், ஒன்று, அவன் அடிமையான பிறகு பந்தயத்தில் வைப்பதற்கான எந்த பொருளும் அற்றவனாக ஆகிவிடுகிறான். மனைவி உடைமை அல்லல் என்ற போதிலும் மனைவி என்ற உரிமையினால் கூட அவளை ஆட்டத்தில் வைப்பது முடியாத காரியம். இரண்டு, இருந்த போதிலும் இப்படி வைத்தாடுவாயானால் எல்லாமும் மீளும் என்ற ஒரு நெருக்கடி அவனுக்கு உண்டாக்கப்பட்டது. இதைத்தான் பாஞ்சாலி மாயமுணராத மன்னவனை சூதாட வற்புறுத்தி கேட்டதுதான் வஞ்சனையோ நேர்மையோ முற்படவே சூழ்ந்து முடித்ததொரு செய்கையன்றோ என்று பின்னால் கேட்கப் போகிறாள். அடிமையான நிலையிலும் தர்மபுத்திரன் வற்புறுத்தப்பட்டான், அதனால் இந்த முடிவை எடுத்தான் என்றுதான் பாஞ்சாலியும் தர்மபுத்திரனுடைய செயலை பற்றி பேசுகிறாள். இவளாவது சூதாட்டத்தை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்டவள். அங்கே சூதாட்டத்தை பக்கத்திலிருந்து பார்த்தவனான விகர்ணன் சொல்கிறான், எந்த நிலைமையில் இருக்கும் மனிதன் செய்த செய்கையை உலகத்தார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, அவ்வகையான சூதால் அழைக்கப்பட்டு சூதாட்டம் என்னும் விசனத்தில் அகப்பட்டு கொண்ட தர்மராஜாவினால் திரௌபதியை பந்தயமாக வைப்பது ஒப்புக்கொள்ளப்பட்டது. குற்றமற்ற இந்த திரௌபதி பாண்டவர்கள் எல்லோருக்கும் பொதுவானவள். மேலும் இந்த பாண்டவரான தர்மராஜர் தம்மை தோற்ற பிறகு இவளை பந்தயம் வைத்திருக்கிறார். சகுனி திரௌபதியை பந்தயம் வைக்க விரும்பி அவள் பெயரை கூறினான். இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இவளை ஜெயிக்கப்பட்டவளாக நான் நினைக்கவில்லை என்று வெட்டு ஒன்று துண்டிரண்டாக பேச அவனுக்கு மட்டும்தான் துணிவிருந்தது. கிசாரி மோகன் கங்குலியின் மொழிபெயர்ப்பில், தி சன் ஆஃப் பாண்டு வைல் டீப்லி என்கேஜ் இன் ஒன் ஆஃப் திஸ் விஷியஸ் ஆக்ட்ஸ் urged thereto by deceitful gamblers, made Draupadi a stake. The innocent Draupadi is besides the common wife of all the sons of Pandu, and the king, having first lost himself, offered her as a stake. And Subala himself, desirous of a stake, indeed prevailed upon the king to stake this Krishna. Reflecting upon all these circumstances, I regard Draupadi as not one. பாஞ்சாலியை பந்தயத்தில் வை என்று சகுனி சொன்னதை நான் கேட்டேன் என்று பொருள்பட, விகர்ணன் சொல்வதை பார்க்கும்போதுதான் நாம் முன்னரே சொல்லியிருந்த சூதாட்ட விதிமுறையான இன்ன பொருளை வைத்தாடு என்று கேட்க எதிராளிக்கு உரிமையில்லை என்ற கருத்து வலுப்பெறுகிறது. அவர் தாயத்திலே விலைப்பட்டவர் புவிதாங்கும் துருபதன் கண்டினான் என்று இதைத்தான் பாஞ்சாலி வலியுறுத்துகிறார். This moment they become slaves, they do not have any right to stake me, and I maintain my status quo ante என்பதே அவளுடைய வாதம். இதில் நாம் பாஞ்சாலி சபைக்கு இழுத்து வரப்பட்டதில் குறிப்பிட வேண்டிய சிலவற்றை பார்க்கவில்லை. அவற்றையும் பார்த்தால்தான் இந்த காட்சிக்கு ஓரளவாவது தெளிவு கிட்டும். அவற்றையும் பார்ப்போம். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.